சிவகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஈரோடு சித்த மருத்துவர் திருமதி டாக்டர் து லீலாம்பிகை அவர்கள் மகளிர் நோய்களுக்கான சித்த மருத்துவம் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, நான் அவங்க கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி டி லீலாம்பிகை சித்த மருத்துவர் அவர்களை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை பற்றியும் மாதவிடை கோளாறு பற்றியும் மிகவும் அழகாகவே சொல்லியிருக்காங்கங்க. அவங்களோட உரையாடலை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். வா, கேட்கலாமா?
வணக்கம். லீலாம்பிகை சித்த மருத்துவர். சித்த மருத்துவ துறையில் பட்ட மேற்படிப்பு முடித்து இப்பொழுது நந்தா சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஈரோட்டில் இயங்கி வருகிறது. அதில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நமது சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு சிறிய தகவலை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சித்த மருத்துவத்தை பற்றி இப்பொழுது அதிக அளவிலே உலக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சித்த மருத்துவங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையோட அன்றாடம் நம்ம வந்து இந்த சித்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மருத்துவத்தை வந்து செஞ்சுட்டு இருப்போம். என்ன ஒரு சின்னதாக வயிறு பொருமல் வீட்டில் ஏற்பட்டது, ஒரு இருமல் வந்தது, ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னா கூட பாலில் வந்து மிளகு போட்டு கொடுப்பாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் உணவு எப்படி வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறதோ அது மாதிரி இந்த மருத்துவமும் அன்றாடம் நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதனோட அவசியமும் அதனோட தேடலும் இப்போ வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு பார்த்தோம்னா, அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், COVID-19 அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தொற்று நம்ம உலகத்தையே வந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் வந்து சித்த மருத்துவம், அதாவது எங்கேயாவது இதற்கான மருந்துகள் இருக்குமா அப்படிங்கிற தேடல் ஆரம்பிச்சது. அந்த தேடல் ஆரம்பித்ததனோட விளைவாக சித்த மருத்துவத்திலிருந்து ஒரு சிறப்பான மருந்தை வந்து நம்ம வந்து டெங்கு காய்ச்சல் அந்த நேரத்தில் வந்து நிலவேம்பு குடிநீரை வந்து நம்ம அதிக அளவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயன்படுத்தினோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா COVID-19 வந்து கபசுர குடிநீர் வந்து உலக அளவில் வந்து மிக எல்லா இடங்களுக்கும் வந்து அனுப்பப்பட்டு எல்லா இடங்கள்லேயும் வந்து பேசப்பட்டு நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம சுகாதாரத்துறை இன் மூலமாக வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம எல்லா மக்களும் இதை பயன்பெறுற மாதிரி நம்ம செஞ்சோம். அதிலிருந்து வந்து இந்த சித்த மருத்துவத்தின் மீல ஈர்ப்பு நம்மளுடைய பொது கவனம் நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் அதிக அளவு வந்து ஏற்பட தொடங்கியிருக்கு. ஸோ இந்த தருணத்தில் நம்ம இந்த கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக நம்ம இந்த சித்த மருத்துவ தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர், நம்ம இந்த சித்த மருத்துவத்தினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பிறந்த நட்சத்திரமாகிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து சித்த மருத்துவ தினமாக, தேசிய சித்த மருத்துவ தினமாக நாம் கடந்த 6 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இந்த மாதம் ஜனவரி 9ஆம் தேதி திருச்சியில் வந்து இந்த விழாவானது மிக சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வந்து நாம் முக்கியமாக எடுத்து கொண்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கிய வாழ்விற்கான சித்த மருத்துவ உணவு மற்றும் ஊட்டச்சத்து முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை வந்து முன்னிறுத்தி நம்மளுடைய பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய சித்த மருத்துவத்துறையினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஸோ இன்றைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த COVID-19 வந்தப்போ தான் கவனிச்சிருப்பீங்க உணவை வந்து எப்படி எடுக்கணும்னு நிறைய. அதில் இந்த சித்த மருத்துவ தினத்தினுடைய நோக்கமான இந்த தலைப்பை வந்து மக்களிடம் எடுத்து செல்வது வந்து என்னுடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் மிக எல்லார்த்தோடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆரோக்கியமான வாழ்வு, எவ்வளோதான் பணம் இருந்தாலும் எவ்வளவு பேர் புகழ் இருந்தாலும் அதற்கு பின்னாடி நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஆரோக்கியமாக ஒருத்தர் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த பேர் புகழ் பணம் இந்த எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ அதற்கு இந்த உடல், அந்த உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியம். இந்த தருணத்தில் வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு பாடல் பப்ளிக்காக இருக்கிறதுனால இந்த பாடல் வந்து நான் பாடல் வந்து எல்லாரோட மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு பாடல். என்ன அப்படின்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து தன்னுடைய திருமந்திரத்தில் வந்து இந்த பாடலை வந்து குறிப்பிடுகிறார். இந்த பார்த்திங்கன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன், ஸோ இந்த உயிர் வந்து நம்ம நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி வந்து தேவைப்படுது. அப்போ இந்த உடல் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அது வரைக்கும் இந்த உயிர் வந்து அந்த உடலில் வந்து தங்கி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய பொருள். அப்போ வந்து நம்ம உடலை வந்து பேணி காப்பதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நம்ம உடலை வந்து நம்ம பேணி காக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, மகளிருக்கான மருத்துவம், ஏன்னா மகளிருக்கான நோய்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எங்கே திரும்பி பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி சென்டர். ஏன்னா நம்மளுடைய நாட்டில் இந்த ரெண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 குழந்தைகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்திருக்கும். அதுலேருந்து அப்படியே சுருங்கி 3 குழந்தை, 2, அப்புறம் 1. இன்றைக்கி 1 நாம் வந்து மிகவும் போராடி நம் வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய பொருளை செலவு பண்ணி, காலத்தை செலவு பண்ணி ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் மட்டும்தான் அந்த குழந்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை நெறிமுறையிலேருந்து நாம் மிகவும் விலகி வந்துட்டோம் அப்படிங்கிறதா மிக முக்கியமாக நமக்கு புலப்படுது. இப்போ நீரிழிவு நோயும் இதே தான். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள் தான் நம்மளை அதிகமாக தாக்கி கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு நோய்களையும் மிக அதிகமாக வந்து எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்ல சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நோய் இல்லாமல் வாழ்வதற்கு சில நெறிமுறைகளை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நெறிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும், காலையில் வந்து நேரத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறோம், ஆனால் வந்து செய்கிறோமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த காலையில் எந்திரிக்கும்போது அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சின்கார்டியல் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயற்கையோடு சார்ந்து நம்ம உடலும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உடல் இயக்கத்தை வந்து நாம் மாற்றுவதனால் பல நோய்களை வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குமே இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொந்தரவு, இது எல்லாமே இந்த கார்டிசோல் ஹார்மோனுடைய லெவல் த்ரூ அவுட் த டே நம்ம அதிகமாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இது ஏற்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் நம்ம ஓரளவுக்கு நேரத்தில் எந்திரிக்கும் போதே நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் ஆரம்பிக்கணும். காலையில் நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் ஆரம்பித்து நம்மளுடைய ஒர்க்கை எல்லாம் ஈவினிங் டைமில் குறைக்க ஆரம்பித்து அப்படியே வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி எல்லாத்தையுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். நைட்டு தூங்க போகும்போது இந்த கார்டிசோலோட லெவல் குறைவாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, இந்த இது போன்ற நோய்கள் வந்து நமக்கு ஏற்படாது. அதனால் நம்ம வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு சில மூச்சு பயிற்சிகளையும் யோகாசன பயிற்சிகளை, சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அல்லது மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் நடைப்பயிற்சி இது போன்ற பயிற்சிகளை வந்து நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கார்டிசோலோட லெவலை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த கார்டிசோல் வந்து மசில் பகுதிகள்லேயும் குடல் பகுதிகள்லேயும் சுவாச உறுப்புகள்லேயும் செயல்படும் போது தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நவீன ஆராய்ச்சியும் இதை சொல்லுது. இதைத்தான் தெரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் காலையில் எழுந்த உடனே உடற்பயிற்சிகளையும் யோகாசன பயிற்சியும் மூச்சு பயிற்சிகளையெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண சொல்லி இந்த ஹார்மோன்ஸோட லெவலை எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் எழுந்திருக்கிறோம், ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய பல் துளக்குதலிருந்து அடுத்த விஷயம் வந்து ஆரம்பிக்கும் இல்லையா. மலம் கழிதல், பல் துளக்குதல் அப்படிங்கிறதுலேருந்து கழிவுகளை வெளியேற்றுதலேருந்து, ஸோ கண்டிப்பாக வந்து மலமும் சிறுநீரும் எவ்வளோ முறை நம்ம வெளியேற்றோம் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 4 முறையாவது சிறுநீர் கழிப்பதும் 2 முறை மலம் கழிப்பதும் தான் வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம டிவியேட் ஆகி நம்ம ஒரு முறை தான் அந்த மலம் கழிதல் அப்படிங்கிறதையே இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அட்லீஸ்ட் அதுவுமே சரியாக மலம் கழிதல் இல்லாமல் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து அதிக அளவில் வந்து எல்லா இடங்கள்லையும் காணப்படுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், காலையில் வந்து நம்ம அந்த டைமுக்கு எந்திரிச்சாலே நம்ம வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நம்மளால் விடுபட முடியும். ஏன்னா சூரியன் உதயமாக ஆக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சூடு அதிகரிப்பதனால நம்ம மறுபடியும் லேட்டாக எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உடல் வெப்பம் அதிகரிக்கிறது. உடல் வெப்பம் அதிகரிப்பதனால மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பற்பொடி. பற்பொடிகளில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வேப்பிலை சார்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கறி துண்டுகளை வச்சு வந்து பல் துலக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன ஸ்மூத்தாக நுர வரக்கூடிய பற்பசையை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே, நம்ம குழந்தை வீட்டில் 5 பேர் இருக்கிறோம்னா எத்தனை பேருக்கு வந்து பல் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சொத்தை பல் இருக்குது, அவ்வளோ அருமையான பேஸ்ட்டு, பிராண்ட் நம்பர் 1 தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் பற்சொத்தை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்குமே தாடைகளோட அமைப்பு மாறுபடுறதுனால பல் ஏந்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இப்போ தொடர்ந்து இப்போ வர காலகட்டங்களில் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதிகமான பொருட்களை வந்து நம்ம சவச்சு அதாவது மென்று சாப்பிடாததுனால இந்த மேண்டிபிள் மேக்ஸிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் தாடை கீழ்த்தாடை எலும்புகள்லாம் வந்து சரியாக அமைக்கப்படாதனாலையும் நம்மளுடைய பல் துளக்கும் போது முன்னாடியெல்லாம் வந்து விரல்களை கொண்டு பல் துளக்குவாங்க. அப்போ ஒரு ப்ரெஷர் அங்கே கொடுக்கும்போது, அழுத்தம் கொடுக்கும்போது பற்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடைய ஃபார்மெட்டுக்கு வரும். இப்போ வந்து கையை யாருமே நம்மளுடைய பற்கள் மீது படுறதே கிடையாது, நம்ம ப்ரெஷ்ஷை தான் பயன்படுத்துகிறோம். கைகளை பயன்படுத்தி அந்த பவுடரை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்களுக்கும் கைகளுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன சொரசொரப்பு. இப்போ எல்லாருமே வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸ்க்ரப்பர் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து மென்மைத்தன்மையிலேருந்து கொஞ்சம் கரகரப்பு தன்மையுடையதாக இருக்கும். அப்படி வந்து டஸ்டிங் பவுடர் ஏதோ ஒரு பொடியை வச்சு நம்ம பல் துளக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பற்கள் மீது உராயும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து முற்றிலும் போயிடுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதிக அளவு கார்போஹைட்ரேட் உணவுகளை தான் நம்ம தமிழர்கள் அதிகம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, அது மட்டும் இல்லாமல் புளித்த மாவு புளித்த பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது மேக்ஸிமம் பெரும்பாலும் இன்றைக்கி வீடுகளில் பார்த்திங்கன்னா காலையிலையும் இட்லி, சாயந்தரமும் இட்லி தோசை, நடுவில் மதியம் சாதம், அப்புறம் கொஞ்சோண்டு காய்கறி, இதுதான் மேக்ஸிமம் வந்து கார்போஹைட்ரேட் உணவுகள். இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளோட புளித்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும்போது பற்களில் படிகின்ற அந்த லாக்டிக் ஆசிலை சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால தான் அதிக அளவு பற்சொத்தை போன்ற பிரச்சனைகள் வந்துபடுகிறது அப்படிங்கிறது வந்து இன்றைய ஆராய்ச்சி. ஸோ அந்த லாக்டிக் ஆசிட் பேசிலையுடைய தாக்குதல் வந்து நீண்ட நேரம் பற்களில் இருக்கும்போது வந்து நமக்கு பற்சொத்தை கேவிட்டிஸ் வந்து ஏற்படுது, பல்லோட எனாமில் வந்து அது அரிக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரணத்தையோ அல்லது வேப்பிலை பொடியோ வேப்பங்குச்சியோ ஏதாவது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் வந்து நம்ம வந்து பல் துளக்கணும். முடிந்தவரை நம் கைகளை பயன்படுத்தி பற்பொடிகளை பயன்படுத்தி பல் துளக்குவது ரொம்ப நல்லது. இதில் தான் சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜீரணம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தின பற்பொடிகளையும், மென்மையான பல்கள் ஐயர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் கம்ஸில் வந்து ப்ளீடிங் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணத்தை வந்து பயன்படுத்தி பல் துளக்கலாம். இதை பயன்படுத்தும் போது நமக்கு பல் ஈறுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு நம்ம பற்குச்சிகளாக வந்து இந்த வேப்பிலை குச்சிகளை எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு நம்ம நாட்டில் அங்கிருந்து வரக்கூடிய பற்பசைகளை வந்து வாங்கி பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. அடுத்தது பார்த்திங்கன்னா உணவுகளில் வந்து என்ன 3 விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் விளையக்கூடிய பொருட்களை மட்டுமே நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் நமது ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் நம்மளுடைய உடல் அமைப்புக்கும் தகுந்த மாதிரியான அளவில் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எல்லாருமே ஐடி ஃபீல்டில் உட்காந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூமெண்ட்ஸே இல்லாமல் ஒரே இடத்துலையும் உட்காந்தா வேலை பார்க்குறோம் எல்லாருமே. அதிகம் யாராவது களை எடுக்க போகிறோமா, நாற்று நடமா, அந்த மாதிரி உடல் உழைப்பே இல்லாத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாத மென்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம செய்கிறோம். அப்போ வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்னு அன்றைக்கி எதுக்கும் சொல்லியிருக்காங்க, கூர்மையான நுண்மையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், ஷார்ப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், அதிக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளையும் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் தேவையில்லாத வந்து கொழுப்பு சத்துக்கள் சேருவதனால தான் எதிர்காலத்தில் வந்து டயபெட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் அதனோட நோயோடைய தொடர்பாக அதாவது குளுக்கோஸ் இம்பேலன்ஸ் அல்லது டாலரன்ஸ்னால் ஏற்படக்கூடியது தான் இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள். ஸோ பிசிஓடி நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனோம்னாவே இந்த மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த குளுக்கோஸ் இம்பேலன்ஸ், ஸோ இந்த டாலரன்ஸ் எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள். ஸோ இந்த உணவு முறைகளை வந்து நம்ம வந்து மிக முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நம்ம வந்து அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம பேதி மருந்துகளை எடுக்கும்போது நம்மளுடைய குடல் பகுதிகள் வந்து சுத்தமாகுது. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லி சித்த மருத்துவத்தில் வந்து வலியுறுத்துகிறாங்க. நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம். அதே போல் வாந்தி செய்யும் மருந்துகள், ஸோ வாமிட்டிங், ஒருவேளை நமக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு வருது அப்படின்னா அதை நம்ம வந்து வெளியேற்றணும். உடலே வந்து சில கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்காக தான் அந்த வாமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யும். சில நோய் நிலைகளில் வாந்தி வருது, தொடர்ந்து வாந்தி ஏற்படுதுன்னா அதற்கு நம்ம கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஒரு முறை வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே, சிலருக்கெல்லாம் மார்னிங்லேயே பார்த்திங்கன்னா பித்த வாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாந்தி ஏற்படும். இந்த மாதிரி நம்முடைய பித்தத்தை வந்து வெளியேற்றுவதற்கு இந்த வாந்தியின் மூலமாக வந்து பித்தம் வெளியேற்றப்படுது. ஸோ கண்களில் மையிடுதல், இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் வந்து துளி விடுதல், அதாவது மருந்து எண்ணெய்களை வந்து பயன்படுத்துவதனால நம்மளுடைய எல்லா பகுதிகளிலையும் வந்து நல்ல புத்துணர்வு ஏற்படும். இதெல்லாம் வந்து இந்த மருத்துவத்தில் நோய் இல்லாமல் வாழ்வதற்காக கூறப்பட்ட நெறிமுறைகள். அடுத்தது வந்து இங்கே முக்கியமாக டிஸ்கஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், டயபெட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய்க்கு மிக காரணமாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் தான். ஸோ இந்த ரெண்டையும் கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றியமைக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம எல்லோரும், அது ஒரு அவசர நிலையான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம மனநிலை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்டிசோனுடைய லெவல் ஏன் நம்ம வந்து சரியாக பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் டயபெட்டீஸ் போன்ற நீரிழிவு போன்ற நோய்கள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ கணையத்தில் இருக்கக்கூடிய செல்கள் தான் வந்து நம்மளுடைய இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து சுரக்குது. இந்த இன்சுலின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் தான் வந்து நம்மளுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது, அதாவது சரியாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த இன்சுலின் ஹார்மோனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இன்சுலினுடைய செயல்பாடுகளில் வந்து பிரச்சனை ஏற்படலாம், இல்லை வந்து இந்த கணையத்திலேயே வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்சுலின் முழுவதும் உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம். இந்த ரெண்டு பிரச்சனைகளால் தான் வந்து இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து காணப்படுவதை வந்து நம்ம வந்து இந்த டயபெட்டீஸ் நீரிழிவுன்னு சொல்கிறோம். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஏன் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இப்போ எல்லாமே நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து ஜீரணமாகி ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய குளுக்கோஸோட அளவை வந்து அதிகரிப்பதற்கு வந்து ஒரு முக்கிய காரணம். நம்முடைய கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு நம்ம சின்ன கிளாஸ்லேயே இதை நம்ம படிச்சிருக்கோம், கார்போஹைட்ரேட்னா என்ன, ப்ரோட்டீனா என்ன, ஃபேட்னா என்னென்னு படிச்சிருக்கோம். கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும், உடனடி ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு. ஸோ நமக்கு ஒரு வேலை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா, செல்கள் உடல் கட்டமைப்புக்கு தேவையான ஒரு பொருள் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனை வந்து நம்ம அதிகமாக மறந்துடுறோம். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா காலகட்டத்தில், இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டியோட காலங்களில் வந்து டெய்லி ஒரு பருப்பு, கொள்ளுப்பருப்பு, தட்டைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான நாளுக்கும் அஞ்சு விதமான பருப்பு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு பருப்புனாவே வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த பருப்பு உணவுகளையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, அதனோட சுவை. நம்ம நிறைய சுவையான ஒரு உப்பு கலந்த உணவுகளை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்திடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த பருப்பு போன்ற உணவுப் பொருட்களில் வந்து விருப்பம் வந்து மிக குறைவாக இருக்குது. அதனால் வந்து பருப்பு சேர்ந்த, அதாவது புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மீட்டில் வந்து நிறைய புரதச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு வந்து உளுந்து மிக முக்கிய ரிச் புரோட்டீன் டயட்டாக வந்து உளுந்தை வந்து நம்ம சொல்லலாம். இப்போ உளுந்து வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கலாம். அடுத்து கணையத்தை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் செய்வதன் மூலமாக தான் கணைய சுரப்பை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம கணையத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு ரெஜுவினேஷன் ப்ராசஸும் வந்து நம்ம செய்கிறதே இல்லை. நம்ம உடலில் வந்து எல்லா செல்களும் வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது ரெஜுவினேஷன் வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து இந்த பிராணாயாம பயிற்சி. இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கார்டிசோல் லெவலையும் வந்து கட்டுப்படுத்த முடியும், உடல் உறுப்புகளையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம டயபெட்டீஸ் வராமல் தடுப்பதற்கான வழிகள். ஸோ டயபெட்டீஸ் வந்த பின்னாடி நம்மளுடைய உடல்நிலை அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இது மிக முக்கியமான விஷயம். இப்போ டயபெட்டீஸ் நோயிலேயே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்லேயே ஒரு நம்ம பேசிக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் சமுதாயத்தில் வந்து நம்ம சொசைட்டியில் பேசும்போது நண்பர்கள் உறவினர்களோடு அந்த எனக்கும் நீரிழிவு இருக்குது, உங்களுக்கும் நீரிழிவு இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு உடல் மிக இழைத்து கொண்டு போகும், ஒருத்தருக்கு உடல் எடை கூடிக்கொண்டு போகும், ஒருத்தருக்கு வந்து புண்கள் ஏற்பட்டால் வந்து ஆறும், ஒருத்தருக்கு புண்கள் ஏற்பட்டால் ஆறாமல் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்புடேஷன் எல்லாம் செய்கிற அளவுக்கு கூட வந்து இந்த டயபெட்டிக் அல்சர் அந்த சூழலுக்குள்ளே போவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமாக காரணம் தேக நிலைன்னு சொல்லப்படுகின்ற சித்த மருத்துவத்தினுடைய தனிச்சிறப்பான ஒரு ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரை நீங்கள் பார்த்து இந்த நம்மளுடைய உடல் எந்த வாதத்தில் இருக்குதா, பித்த தேகமாக கப தேகமாக அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த போல் ஒரு உணவு பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நம் உடலை பழக்கப்படுத்தணும். இப்போ டயபெட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு அதை சீராக்கணும்னா நம்மளுடைய உணவை வந்து சீராக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். அதுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை நீங்கள் பார்த்து உங்களுடைய உடலுடைய நிலை, தேக நிலை என்ன, உங்களுக்கான உணவுப் பொருட்கள் என்னங்கிறத வந்து சரியாக தேர்வு செய்து அதற்கப்புறம் நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் நோயினுடைய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து மீண்டு வரலாம். மகளிர் சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஓடி அப்படிங்கிறது நோய் கூட்டம் வந்து மிக அதிக அளவில் இப்போ எல்லார்ட்டையும் இருக்குது, எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது மென்சுரல் சைக்கிள் ஒரு முறையான மாதவிடாய் ஏற்படாமல் மாதவிடாய் கோளாறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். அதிக அளவு கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கிறது. இப்போ மாதவிடாய் சுழற்சியை வந்து நம்ம வந்து நான்கு பகுதிகளாக மேஜராக பிரிக்கலாம். முதல் ஐந்து நாட்கள் வந்து மென்சுரல் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய மாதவிடாய் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆறு முதல் பதினான்கு நாட்களை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாலிக்குல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா கருமுட்டையெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி முதல் அஞ்சு நாளும் வந்து ரத்த கசிவாக வந்து வெளியேற்றுது. அதுக்கப்புறம் அந்த ஃபாலிக்குல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த பதினாலாவது நாளில் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருமுட்டை பெரிதாகி அந்த கருமுட்டை வந்து பதினாலாவது நாளில் வந்து என்னாகும் அப்படின்னு சொன்னால் வெடிப்பதற்கு தகுந்த அளவு பெரிய கருமுட்டைகளாக உருவாகும். ஸோ கருமுட்டையில் கரு வந்து வெளியே வந்து குழந்தை பேருக்கு ரெடியாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் மென்சுரல் சைக்கிளில் இதுதான் நடக்குது. ஸோ அந்த கருமுட்டை வந்து நம்மளுடைய கருக்குழாய் வழியாக வரும். கருக்குழாயினுடைய நடுப்பகுதியில் வந்து இருக்கும். அங்கே ஏதாவது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து விந்தணு வந்து அங்கே வந்து கரு பதிதல் நடைபெற்றதுன்னா அந்த இடத்துலேருந்து கரு உண்டாகி அது யுட்ரஸுடைய நடுப்பகுதிக்கு வரும். இதுக்கு ஒவ்வொரு மாதமும் தயாராகிட்டு இருக்கும் அந்த கருமுட்டை. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கருமுட்டை வந்து கரு பதிதல் ஏற்படலைன்னா அது டெஸ்ட்ராய் ஆகி திரும்பவும் அடுத்த மாத விளக்காக வந்து ஏற்பட்டுரும். இதை தான் அடுத்து வந்து 14வது நாள் இந்த ஓவுலேஷனும் அடுத்து 14 to 21வது வந்து ப்ரோலிஃப்ரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 21 to 28 வந்து செக்ரீட்ரி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஹார்மோன் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஹார்மோன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நாளும் நம்ம வந்து எல் சேர்ந்த ஒரு உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும்போது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜனு ஹார்மோனுக்கு தேவையான ஒரு பொருளை வந்து இந்த எள்ளிலிருந்து கிடைப்பதாக இப்போ ஆராய்ச்சிகள் வந்து தெரிவிக்குது. இந்த எள்ளை வந்து நம்ம எள்ளுரண்டைகளை வந்து முன்னாடி அதிகமாக கொடுத்துட்ருந்தோம், இன்றைக்கி வந்து அந்த மரபை மறந்துட்டோம். அதனால் அந்த எள்ளுரண்டையை வந்து நம்ம வெல்லம் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம செய்து வச்சுக்கொண்டு அந்த ஃபஸ்ட்டு 5 நாள் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஏற்படுற மிகு ரத்தப்போக்குக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாகவும் அயனாகவும் இருக்கும். விட்டமின் இ சத்து தான் நம்மளுடைய யுட்ரஸை பாதுகாக்கக்கூடிய விட்டமின். ஸோ வி மலட்டுத்தன்மையை நீக்கும் விட்டமின் சத்து அப்படின்னு போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் இயை வந்து நம்ம குறிப்பிடும். விட்டமின் இ வந்து இந்த எல் எண்ணெயில் செசாமம் ஆயிலில் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இந்த எல்லை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அந்த முதல் 5 நாட்களும். இல்லை ரெகுலராகவே நம்ம வந்து அதிகமாக உணவில் பெண்கள் வந்து எல்லையை வந்து எடுத்துக்கணும். அடுத்த 6 to 4 நாட்கள் அடுத்தது டைமில் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா உளுந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஓவுலேஷன் நடைபெறுது. அப்போ அந்த ஓவுலேஷனுக்கு வந்து முட்டைக்கு வந்து உற்பத்திக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் மிக முக்கியமாக தேவைப்படுறது வந்து ப்ரோட்டீன். ஸோ வந்து உளுந்தங்கஞ்சியை வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடைபெற்றும் போது தான் அடுத்த 15 to 28வது நாளில் அந்த ப்ரீ மென்சுரல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மாத விளக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நிறைய உடல் உபாதைகள் வந்து பெண்களுக்கு ஏற்படும். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து அயன் சத்து அதிக அளவு இருக்கிறதுனாலையும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடிய தன்மையும் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்துக்கு இருக்கிறதுனால அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரொட்டீனாக பெண் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் வந்து எள்ளு உளுந்து வெந்தயம் இந்த மூணையும் நம்ம வந்து கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்டே வரணும். அதுக்கடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து மெனோபாஸ், மாதவிலக்கு முடிவு பெறக்கூடிய அந்த காலங்கள் அந்த 45 வயது 40 to 45 வயதில் வந்து மெனோபாஸ் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து அதிகமான எலும்புகளில் வந்து தேய்மானம் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். ஏன்னா நாளடைவில் வந்து ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது எலும்புகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துக்கு மாற்றப்படுவதனாலையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையும் எலும்புகளில் வந்து தேய்மானம் அரிப்பு ஏற்பட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லை வந்து தொடர்ந்து வந்து பெண்கள் 40 வயதுக்கு மேலேயும் அதிக அளவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்தோம்னா பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து தொந்தரவுகள் இருக்காது. அன்றைய நாளில் வந்து பெண்கள் பூ பெய்திய நாள்லேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ப்ரோட்டீன் டயட், முட்டையை வந்து கொடுப்பாங்க, தொடர்ந்து எள்ளு உளுந்தங்களியை கொடுப்பாங்க, எள் உருண்டை கொடுப்பாங்க. அதாவது ராகியும் எள்ளும் சேர்த்து, ராகியில் வந்து பார்த்தோன்னா கால்சியம் நிறையா இருக்கும், அப்புறம் எள்ளு அயன் நிறையா இருக்கும், இந்த ரெண்டு சேர்த்து உருண்டையாக செய்து கொடுப்பாங்க. இந்த வழக்கத்தையெல்லாம் நம்ம மறந்துட்டதுனால நம்முடைய ஆரோக்கியமான உணவுகளை நம்ம மறந்துட்டதுனால இந்த நோய்கள் ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா பெண்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி தண்ணி எடுப்பாங்க, அதை இடுப்பில் வச்சுட்டு கொண்டு போவாங்க, துணி துவைப்பாங்க, கைக்கு மூமெண்ட் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து மிஷினரிஸ் வந்துட்டதுனால பெண்கள் கண்டிப்பாக வந்து உடல் உழைப்பை செய்வதற்கு, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கண்டிப்பாக உடல் பயிற்சி வந்து பெண்களுக்கு மிக மிக அவசியம். பெண்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தை பிறந்ததுனால நம்ம இனிமேல் அழகாக இருக்க தேவையில்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அழகாக இருப்போம், அதில் வந்து கான்சியஸாக இருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு நிறைய வேலைப்பழு மனதளவிலையும் உடலளவிலையும் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுவதனால நம்மளோட ஆரோக்கியத்திலையும் அழகுலையும் நம்ம வந்து முக்கியமாக கவனம் செலுத்துறதில்ல பெண்கள். ஸோ பரவாயில்ல இப்படியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுறோம். இதுக்காக மெனக்கெட்டு நம்ம ஏதாவது செய்யணுமா வேண்டியதில்லைன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பெண்கள் வந்து தங்களுடைய உடலை இப்போ ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அப்படி நம்ம மேற்கொண்டால் மட்டுமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பெண்கள் பெண்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். மிக அதிகமாக வந்து இந்த ஒபிசிட்டி இதிலெல்லாம் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பெண்கள், ஆண்களும் இப்போ இருக்காங்க, இருந்தாலும் ஆண்கள் பார்த்திங்கன்னா வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும், வெளியே போவாங்க வருவாங்க, நிறைய வேலைகளை வந்து செய்வாங்க. ஆனால் பெண்கள் வந்து மிகவும் முக்கியமாக வீட்லேயே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுக்கு தகுந்த அளவு நம்ம வேலைகள் செய்கிறோமா, ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறோமா அப்படின்னா அது கம்மி தான். அதனால் வந்து கண்டிப்பாக நடைப்பயிற்சி, காலையிலையும் சாயந்தரமும் நடைப்பயிற்சியும் சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகளையும் சின்ன உடற்பயிற்சிகளையும் வந்து பெண்கள் வந்து அவசியம் மேற்கொண்டால் மட்டுமே வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்லேருந்தும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ் அது போன்ற நோய்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி.
புதுகை பண்பலையில் இன்னும் எண்ணற்ற சாதனையாளர்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி. நன்றி நேயர்களே.
நேர்களே, இதுவரை மகளிர் நோய்களுக்கான சித்த மருத்துவம் குறித்து ஈரோடு சித்த மருத்துவர் திருமதி டாக்டர் து லீலாம்பிகை அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.